இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you. பொருள் தேவனை பணிந்து தொழ வேண்டும், சிரம் தாழ்த்தி அவர் அன்பையும் சிந்திக்க வேண்டும். கரம் கூப்பி கர்த்தரும் கவலை தீர்க்க வேண்டும், வரம் பெற்று உலகில் வாழ்ந்துயர வேண்டும், வாழ்ந்துயர வேண்டும். நிலையில் அவர் விந்தை அருள் வேண்டும், அவர் விந்தை அருள் வேண்டும். நிலையில் நிம்மதி பெற வேண்டும், நிலையில் நிம்மதி.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நியர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, தீமையை நேசித்த மனிதன், மேன் ஹூ லவ்ட் ஈவில் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதாகமத்தை தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்திலே அநேகர்கள் தீமையை நேசித்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் முதல் முதலில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த தலைப்பை சொன்ன மாத்திரத்தில் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்த முதல் மனிதன் நிச்சயமாகவே சிம்சோனாக இருப்பான். அதற்கடுத்து தாவீதாக இருப்பான், சவுல் ராஜாவாக இருப்பார். அதுக்கடுத்து கேயாசி, ஆகான், யூதாஸ் காரியோத் என்று பெயர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைவருமே தீமையை நேசித்தார்கள் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். நம் வேதாகமத்திலே ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இங்கே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். அதாவது, நாம் தீமை செய்யாதபடி நன்மை செய்ய வேண்டும். இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டுமென்றால் அதை தீமை செய்து தீமையினால் சாதிக்க கூடாது, நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். இன்னும் நாம் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், நமக்கு யாராவது விரோதமாக காரியங்களை செய்கின்றார்கள் என்றால், நாமும் அவருக்கு விரோதமாக காரியத்தை செய்யாதபடி அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை நாம் நம்முடைய அன்பினால் வெல்ல வேண்டும் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதைத்தான் ரோமர் 12:12 நாம் வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்க வேண்டும், ஜபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். 14 மிக முக்கியமான வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடன் சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடன் அழுங்கள். ஒருவருக்கொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, குறிப்பாக 14 வசனம், உங்களை துன்பப்படுத்தவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே இது சற்று கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் இதைத்தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ தீமையை நன்மையினால் வெல்லு. நம்மை துன்பப்படுத்த நினைக்கின்றவர்கள் நிச்சயமாகவே தீமையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியென்றால் அவர்களை நம்முடைய அன்பினால் வெல்ல வேண்டும் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இன்று நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, தீமையை நேசித்த மனிதன். வேதாகமத்தில் அநேகர்கள் தீமையை நேசித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். முதல் முதலில் தீமையை நேசித்தவன் யார் என்று பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே பாவம் செய்த ஒரு தேவதூதன், அதாவது லூசிஃபர் என்ற தேவதூதன் என்று பார்க்கிறோம். பூலோகத்திலே தீமையை நேசித்தவர்கள் யார் முதல் முதலில் என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே ஆதாம் ஏவாள் என்று அவருடைய பெயர்களை சொல்வோம். ஏனென்றால் அவர்கள்தான் அந்த கனியை இச்சித்து அதை பறித்து அதை சாப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, ஆனால் அவர்களுக்கு அடுத்து ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தீமையை அதிகமாய் நேசித்தவன், தீமையோடு சஞ்சரித்தவன், வாழ்ந்தவன் என்று கூட சொல்லலாம். அவன்தான் காயேன். நாம் அதை ஆதியாகமும் 4 நம்மால் வாசிக்க முடியும். இந்த காயேன் தேவனுக்கு விரோதமான பல காரியங்களை அவன் செய்தவனாக இருந்தான் என்று இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, ஆதாமில் ஏவாவில் இருந்து பாவம் பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த பாவம் அவர்களோடு நிற்கவில்லை, அவர்கள் ஈன்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளையும் தொடர்ந்தது என்று பார்க்கிறோம். உதாரணமாய் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக காயேனுக்கு அந்த கோபம் என்ற குணம், தவறான குணங்கள் எல்லாம் வந்துவிட்டது என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஏபேலுக்கு நல்ல குணங்கள் இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் இருப்பினும் காயேனுடைய பாவத்தினால் நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஏபேல் கொல்லப்பட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இன்று நாம் இந்த அதிகாரத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நான் வாசிக்கிறேன். முதல் வசனம், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் தரக்கூடிய முதல் குழந்தை காயேன் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்திலே முதல் கர்ப்பவலியாய் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை காயேன், அவன்தான் முதல் குழந்தை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்களேன். ஏனென்றால் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஒரே நாளிலே மண்ணினாலே அவர் சிருஷ்டித்து விட்டார். அவர்களை சிருஷ்டிக்கும் பொழுதே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் சிருஷ்டித்து விட்டார். ஆனால் காயினை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆதாமும் ஏவாளும் இருவருக்கும் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் காயேன். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், இவர்களுடைய சாயலில் பிறக்கக்கூடிய பிள்ளை என்று இங்கே வேதாகமும் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதை நாம் எப்படி அவருடைய சாயல் என்று சொல்லலாம் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 5 நாம் பார்க்கும் பொழுது, ஆதாமின் வம்ச வரலாறு, தேவன் மனுஷன் சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். 5 ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கின்றது. இப்பொழுது 2 வாசிக்கும் பொழுது, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளில் அவர்களை மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஓர் குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதாம் தன்னுடைய சாயலில் யாரை ஈன்றெடுத்தான்? ஒரு குமாரனை ஈன்றெடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் யாருடைய சாயலில் பிறந்தது என்று வேதம் சொல்கின்றது? ஆதாமுடைய சாயல். அதாவது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். அப்படி என்றால் அந்த பாவத்தினுடைய தாக்கம் நிச்சயமாகவே இருந்திருக்கும். ஆகையால் தான் வேதம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த குழந்தையை மனித சாயல் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில குணங்கள் அந்த குழந்தைகளுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேதான் நாம் விஞ்ஞான ரீதியாக சொல்ல வேண்டுமென்றால் டிஎன்ஏ என்று சொல்கின்றார்கள். பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள் கிட்டத்தட்ட ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது என்று கூட சொல்வார்கள். ஆகையால் இப்படிதான் காயன் இந்த உலகத்திற்கு வந்தான் என்று பார்க்கிறோம். இருப்பினும் முதலில் பிறந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேல் பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இரண்டு குமாரர்கள், முதலில் பிறந்த குமாரன் காயின், அதாவது அவன்தான் மூத்த அண்ணன். அவனுக்கு இளையவன் ஒருவன் பிறக்கிறான், அவனுடைய பெயர்தான் ஆபேல். அவன் இளையவன் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சரி, காயின் பிறந்த உடனேயே என்ன நடந்திருக்கும் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே காயன் தன்னுடைய தந்தையை பார்த்து வளர்ந்திருப்பான். சரி, தந்தையுடைய வேலை என்ன, தந்தையுடைய வேலை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் தந்தைக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவன் நிலத்தை பயிரிட வேண்டும், பண்படுத்த வேண்டும், ஆகாரத்தை சம்பாதித்து சாப்பிட வேண்டும். இதுதான் பொதுவாக அவனுக்கு இருந்த ஒரு வேலையாக இருந்தது என்று நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். இதை பார்த்து பார்த்து வளரக்கூடிய காயனுக்கும் அதே வரக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் காயினுடைய மனதிலே இருந்த ஒரு கேள்வி என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஏன் என்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய அப்பா அம்மாவை அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார் என்ற கோபம் அவனுக்குள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். சரி, இங்கே ஏபேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆபேலை குறித்து வேதாகமம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாக ஆனான் என்று பார்க்கிறோம். அப்போ என்றால் அவர்களிடம் நிலமும் இருந்தது, ஆடுகளும் இருந்தது, ஒட்டுமொத்த உலகமும் அவருடைய கரங்களில்தான் இருந்தது. அவர்கள் வெறும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டுதான் வெளியே வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கரங்களில் ஆண்டவர் இந்த உலகத்தை கொடுத்து இருந்தது, அது கொடுத்திருந்ததாகத்தான் இருந்தது என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இருவருக்கும் வேறு வேறு வேலைகள் இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும், அதாவது தேவனை நேசித்திருக்க வேண்டும், அவருடைய சிந்தனைகள் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கொருவர் மாறுபட்டதை நாம் வசனத்திலே பார்க்கலாம். மூணாம் வசனம், சில நாள் சென்ற பின் காயன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான், ஆபேலும் தன் மந்தையின் தலையாற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த 3-4 வசனத்திலிருந்துதான் இருவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை ஏற்படுகின்றது, அதாவது இரு சகோதரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை உண்டாகக்கூடியதை பார்க்க முடிகின்றது. என்ன என்று பார்க்கும் பொழுது, காயினுக்கும் தெரியும், ஆபேலுக்கும் தெரியும், தேவனுக்கு நாம் பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மிடம் கேட்கக்கூடிய ஒரு பலி என்ன பலி என்று பார்க்கும் பொழுது தகன பலியை கேட்கிறார், அதாவது நாம் ஒரு ஆடுகளை பலி கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாகவே ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு சொல்லியிருப்பார். ஏனென்று பார்க்கும் பொழுது அவர்கள் பாவம் செய்த பொழுது அந்த இடத்துல ஒரு ஆடு வெட்டப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இது நன்று தெரிந்திருக்கும், இதை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்த்திருப்பார்கள். ஆனால் காயேன் தன்னுடைய சகோதரன் ஆகிய ஆபேலிடத்திலிருந்து ஆடுகளை கேட்பதற்கு அவன் வெக்கப்பட்டு இல்லை கூச்சப்பட்டு அல்லது அவனிடம் நான் ஏன் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் உண்டாயிற்றா என்று தெரியவில்லை. என்னுடைய நிலத்தில் நல்ல காய்கறிகள் இருக்கிறதே, நானே நன்றாக விளைச்சல் கொண்டு வந்திருக்கிறேனே, இதை நான் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது என்று அவன் செய்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. காயன் செய்த முதல் தீமை என்னவென்று பார்க்கும் பொழுது, அவன் தேவனுக்கு விரோதமாக தீமையை செய்ய ஆரம்பித்தான், அதாவது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியம். ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று, ஆனால் அவர்கள் புசித்தார்கள். அது எதனுடைய வெளிப்பாடு என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையின் வெளிப்பாடு தான். அதே கீழ்ப்படியாமையின் வெளிப்பாட்டை தான் இங்கே காயினும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம், தேவன் அவர்களுக்கு முன்பாகவே சொல்லி இருந்தார் நீங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் எதை காணிக்கையாய் கொண்டு வந்தான் காயின் என்று பார்க்கும் பொழுது, பழங்களையும் செடி கொடிகளையும் அவன் காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். இதுவே அவன் தேவனுக்கு விரோதமாக செய்த முதல் பாவமாக இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, ஆகையால் கர்த்தர் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தர் வேறு எதுவும் செய்யவில்லை. அவன் கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவே அவன் கர்த்தருக்கு விரோதமான செய்த காரியம் என்று நமக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆபேல் உடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் கர்த்தர் என்ன காணிக்கையை ஆபேலிடம் கேட்டாரோ அதையே ஆபேல் கொண்டு வந்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். சரி, முதல் முதலில் காயன் தேவனுக்கு விரோதமாக தீமையை நேசித்து தீமையை செய்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இரண்டாவது நாம் வாசிக்கலாம், 4 வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையாட்டுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இங்கேதான் நாம் பார்க்க முடியும் அவன் யாருக்கு விரோதமாக பாவம் செய்ய துணிந்தான் என்று பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக ஏன் கர்த்தரின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் ஏன் அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய முகம் வேறுபட்டது, முகநாடி வேறுபட்டது. அப்படி என்றால் எரிச்சல் உண்டாகி முகம் முழுவதும் கோபத்தினால் நிறைந்தவனாய் கர்த்தரை திட்டக்கூடியவனாய் புலம்பக்கூடியவனாக அவன் அப்படி இருந்தான் என்று பார்க்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். 6 வசனம். அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இங்கே கர்த்தர் காயனுக்கு பேசுகிறார். காயனோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ ஏன் கோபப்படுகின்றாய்? உன்னுடைய முகம் ஏன் வேறுபாடாக இருக்கிறது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் நிச்சயமாகவே நான் உன்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன். நான் எதை கேட்டேனோ அதை நீ கொண்டு வந்திருந்தால் நான் அதை உனக்கு நிச்சயமாகவே அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மனிதர்களோடு பேசினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது காயனோடு பேசினார். அப்படி என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் காயனோடும் ஏபேலோடும் நிச்சயமாகவே அவர் பேசியிருப்பார். அவர் ஒருவேளை முகமுகமாய் பேசாவிட்டாலும் அவருடைய சத்தத்தை அவர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் காயனுக்கு கிடைத்தது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து பேசக்கூடிய அந்த சத்தத்தை அவன் கேட்கிறான். கர்த்தர் பேசிய பொழுதே அவன் மனமாறி இருந்திருக்க வேண்டும். கர்த்தர் பேசின போதே நான் தேவனுக்கு விரோதமாகத்தான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று அவன் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் உணரவில்லை. அதற்கு மாறாக அவன் தீமையை நேசித்தான், தீமையை பின்பற்றினான், கோபத்தை அவன் காத்து கொண்டான், அவன் சமாதானத்தை நாடவில்லை, அவன் அமைதியை நாடவில்லை என்று பார்க்கிறோம். அதன் வெளிப்பாடு என்ன ஆயிற்று என்று நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தன்னுடைய சகோதரனை கொலை செய்யக்கூடியவனாக மாறிவிட்டான் என்று பார்க்கிறோம். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். 8 வசனம். காயன் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியாய் இருக்கும் சமயத்தில் காயன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது காயன் கோபத்தினால் அவன் என்ன செய்து விட்டான் என்று பார்க்கும் பொழுது ஒரே சகோதரனை அவன் கொலை செய்து விட்டான். ஒருவேளை காயனுக்கு கொலை என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கொலை என்பதை அவன் நன்றாக அறிந்திருப்பான். உதாரணமாக ஒரு ஆடு வெட்டப்படும் பொழுது நிச்சயமாகவே இது கொலை என்பதை அவன் அறிந்திருப்பான். மரிக்கும் பொழுது கொலை என்பதை அறிந்திருப்பான். ஒரு மிருகங்கள் மரிக்கும் பொழுது இதுதான் மரணம் என்று அறிந்திருப்பான். ஆகையால் நிச்சயமாகவே காயனுக்கு மரணம் என்ன என்பது தெரிந்திருக்கும். ஆனால் தெரிந்திருந்தும் தன்னுடைய சகோதரனாகிய ஏபேலை கொலை செய்தான். அவன் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக தீமை செய்தான். இதனுடைய வெளிப்பாடு என்ன ஆயிற்று என்று பார்க்கும் பொழுது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கர்த்தர் தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 9 வசனம். கர்த்தர் காயனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஏபேல் எங்கே என்றான். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இங்கே ஆண்டவர் சபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மூன்றாவது தீமை என்னவென்று பார்க்கும் பொழுது, அவன் பிறருக்கு தீமை செய்கிறதாய் நினைத்தான், ஆனால் அவன் தன்னுடைய சொந்த சரீரத்துக்கே அவன் தீமை செய்தவனாய் மாறிவிட்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தீமையை நேசித்தால் இந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிகழும். 1 கொரிந்தியர் 3:16 சொல்கின்றது, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, அது தேவன் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கிறது, ஒருவன் அதை கெடுத்தால் தேவன் அதை கெடுத்து போடுவார். அப்படி என்றால் நாம் நம்முடைய சரீரத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய சகோதரர்களை பேணி காத்து கொள்ள வேண்டும். அதே போலவே நம்முடைய தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. இந்த மூன்றுமே காயன் பார்த்து பாவம் செய்து அவன் தீமை செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் காயினை போல இல்லாதபடி தேவனிடத்திலே சேர்வோம். ஏபேலை போல தேவன் கேட்டதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு தாவே ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.